இது மாதத்தின் வாக்கு தத்த செய்தியாக கடந்த 1ஆம் தேதி தியானித்த வாக்கு தத்த வசனத்தை இப்பொழுது நாம் தியானிக்கப் போகிறோம். 1 பேதுரு 3:9 பேதுரு எழுதின 1 நிருபம் 3:9
தீமைக்கு தீமையையும்
உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும் சரிக்கட்டாமல்
அதற்கு பதிலாக
நீங்கள் ஆசீர்வாதத்திற்கு சுதந்தரித்துக் கொள்ளும்படி
அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து ஆசீர்வதியுங்கள்.
இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு அருமையான வாக்கு தத்தத்தை இந்த வேத வசனத்தில் நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். தீமைக்கு தீமையையும் உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். இதிலே நமக்கு வாக்கு தத்தமான பகுதி என்னவென்றால், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். இதான் கர்த்தர் சொல்றார், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். நமக்கென்று ஒரு அழைப்பு உண்டு. கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பிலே ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். என்ன நோக்கம்? நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தர் என்னைக்குமே எதை செய்தாலும் ஒரு நோக்கம் இருக்கும். மனுஷர்களை போல் அல்ல. சில சொல்லுவாங்க, எங்க வீட்டுக்கு நாளைக்கு வரீங்களா அப்படின்னா, என்ன விஷயம்? இல்ல சும்மா தான் கூப்பிட்டேன் அப்படின்னா. வீட்டுக்கு வாங்க, என்ன விஷயம்? சும்மா தான் கூப்பிட்டேன். போன் வரும், என்ன விஷயம்? இல்ல சும்மா தான் பண்ணேன் அப்படின்னு. அப்ப நமக்கு ஒருத்தர் போன் பண்றாங்கனாலும் வீட்டுக்கு கூப்பிடுறாங்கனாலும் கூட நோக்கமே இல்லாமல் மனுஷர்கள் கூப்பிடுவாங்க. சும்மா தான் கூப்பிட்டேன், சும்மா தான் சொன்னேன். ஆனால் நம்முடைய ஆண்டவர் என்னைக்குமே யாரையுமே சும்மா அடைக்கல. நோக்கம் இல்லாமல் அவர் எதையுமே செய்ய மாட்டார். எந்த காரியத்தை செய்தாலும் நோக்கம் இல்லாமல் செய்ய மாட்டார். நம்மை அழைத்த ஆண்டவர், நம்மை குறித்து அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்கிறது, ஒரு பர்பஸோடு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். என்ன பர்பஸ்? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆமேன். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ரொம்ப அழகான வார்த்தை. நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். நம்மை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். நான் என்னைக்குமே சொல்லுவேன், ஒரு தேவ பிள்ளை, நல்ல கர்த்தரை தேடுகிற ஒரு தேவ பிள்ளை ஆசீர்வாதத்திற்காக கர்த்தரிடத்துல கெஞ்சக்கூடாது. நிறைய பேர் ஜபிக்கிற ஜபமே தப்பான ஜபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, தயவு செய்து என்னை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, தயவாக என்னை உயர்த்துங்கப்பா. தயவா என்னை ஆசீர்வதிங்கப்பா. தயவா எனக்கு நன்மையான காரியம் நடக்கும்படி செய்யுங்க. ஆண்டவரே, தயவா என்னை மேன்மைப்படுத்துங்க. ஆண்டவரே, இது தப்பு. இந்த ஜபம் பண்ணக்கூடாது. கர்த்தரிடத்தில் போய் தயவா என்னை ஆசீர்வதிங்க கெஞ்சக்கூடாது. அது அவர் இன்சல்ட் பண்ற மாதிரி. புரியுதுங்களா? ஒருத்தர் ஒரு காரியத்தை கொடுக்க மனதில்லாமல் இருக்கிற ஒரு நபர்கிட்ட போய் தான் கெஞ்ச வேண்டியிருக்கும். கொடுக்கிறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லாத ஆள்கிட்ட தான் நம்ம என்ன செய்யணும்? கெஞ்சணும். தயவு செய்து கொடுங்க, தயவு செய்து கொடுங்க. எனக்கு நீங்க கொடுத்தாதான் எனக்கு காரியம் நடக்கும். நீங்க தான் என்ன காப்பாற்றணும். நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். கெஞ்சணும். யாருகிட்ட? கொடுக்க மனம் இல்லாத நபரிடத்துல நம்ம கெஞ்ச வேண்டியிருக்கும். நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. நம்மை ஆசீர்வதிக்கிற விஷயத்தில் அவர் மனமற்றவர் கிடையாது. நம்மை ஆசீர்வதிப்பதிலே அவர் பிரியமுள்ளவராயிருக்கிறார். புரியுதுங்களா? தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை ஆசீர்வதிக்கிறதில் பிரியமுள்ளவர். பிரியமுள்ளவர்கிட்ட போயிட்டு தயவு செய்து கொடுங்க, தயவு செய்து கொடுங்க, நான் உங்களை இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால், ஒரு பெற்றோர், என்ன கர்த்தர் நமக்கு உலகத்தில் அந்த உறவை தான் காட்டுறாரு. அவர் நமக்கு நல்ல தகப்பன்கிறாரு இல்லையா? நமக்கு அவர் நல்ல தகப்பன். நம்மளுடைய பிள்ளைகள், ஒரு பெற்றோரிடத்துல பிள்ளைகள் போய், அம்மா தயவு செய்து எனக்கு இந்த பிஸ்கட் வேணும், தயவு செய்து இந்த சாக்லேட் வேணும்னு கேட்டா, அந்த பெற்றோரை இன்சல்ட் பண்ற மாதிரி அது. ஏன்னா ஒரு நல்ல காரியம் என்று வரும் பொழுது பெற்றோர் விரும்பி செய்வாங்க, அவங்ககிட்ட கெஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது. அந்நியர்கள் தான் கெஞ்ச வேண்டியிருக்குமே தவிர சொந்த பிள்ளைகள் கெஞ்ச வேண்டியிருக்காது. ஏன்னா பெற்றோர் கொடுக்க விரும்புறாங்க. நல்ல பொருள் நல்ல காரியம் என்றால் அதை கொடுக்க விருப்பம் உள்ள பெற்றோரிடத்தில் கெஞ்சுவதே அவர்களை இன்சல்ட் பண்ற மாதிரிதான். அதே போல நம்முடைய ஆண்டவர் அவரை பார்க்கிலும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பெற்றோரை பார்க்கிலும் நல்ல தகப்பன் என்று அவர் சொல்லுகிறார். இதற்கு நான் வேத வசனத்திலிருந்து உங்களுக்கு ஆதாரம் காட்டுகிறேன். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 24:1 வாசிக்கலாம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 24:1.
இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது
அவன்
முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்தரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி.
போதும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்பதை இந்த பிலேயாம் கண்டுபிடித்தானா? இஸ்ரவேல் ஜனங்கள் இவங்க யாரு? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர்களை ஆசீர்வதிப்பதில் கர்த்தர் பிரியமாயிருந்தார். இன்றைக்கு இஸ்ரவேலர் என்று சொல்லப்படுகிறது யார் என்றால், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆவிக்குரிய ஜனங்களாயிருக்கிற நீங்களும் நானும் தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்க கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. பிரியமா இருக்கிறார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்க கர்த்தர் என்னைக்குமே பிரியமா இருக்கிறார். அதனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் என்னைக்குமே கர்த்தரிடத்திலே ஆசீர்வாதத்திற்கு கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் சொல்லால் போனால் ஆசீர்வாதத்தை கேட்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. இன்னும் உங்கள் ஆவிக்குரிய லெவல் மேல போச்சுன்னா, ஒவ்வொரு லெவலுக்கு ஒரு காரியம் இருக்குது. உங்கள் ஆவிக்குரிய லெவல் இன்னும் மேல போச்சுன்னா உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதத்தை தேட வேண்டிய அவசியம் கூட கிடையாது. தானா நடக்கும், தானா நடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்ன வாக்கு தத்தம் தானாய் நிறைவேறும். சின்சியரா நம்ம கர்த்தரை தேடும் பொழுது எந்த ஒரு உலக நன்மைக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியம் கூட வராது, ஜெபிக்காமலே நடக்கும். இது ஒரு லெவல். ஆக மொத்தத்தில் ஒரு தேவ பிள்ளை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், நம்மை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். நீங்களும் நானும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும்படிதான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை நம்ம மனசுல ஆழமா பதிச்சு கொள்ளுங்க. நான் ஆசீர்வதிக்கப்படும்படி அழைக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்படும்படி அழைக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்படும்படி அழைக்கப்பட்டவன். உங்க மைண்ட் இது ஸ்ட்ராங்கா இருக்கணும், தெளிவா இருக்கணும். நம்ம மைண்ட் நமக்கு எப்படி கிளியரா இருக்குதோ அதுக்கேற்ற விதத்துல தான் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். வேதத்தில் இருக்கிறதான வசனத்திற்கு ஒத்த விதத்தில் நம்முடைய மைண்ட் நம்ம செட் பண்ணி வச்சுக்கணும். வேதத்திற்கு முரண்பாடான எண்ணங்கள் நமக்குள் இருக்குமானால் நம்முடைய காரியங்கள் எல்லாம் திசை மாறி போயிடும். வேதத்தோடு நம்முடைய மைண்ட் ஒரே லெவல்ல போகணும், ஒரே ஆங்கிள் போகணும். வேதம் என்ன சொல்லுகிறதோ அதுக்கு பேரலா நம்ம நடக்க தெரியணும். அதுதான் முக்கியமான காரியம். ஆகினால் இங்கே பார்க்கும் பொழுது நான் ஆசீர்வதிக்கப்படும்படி அழைக்கப்பட்டவன். இதுல நீங்க தெளிவாக இருக்கணும். நான் ஆசீர்வதிக்கப்படும்படி அழைக்கப்பட்டவன், என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதுதான் அவருடைய விருப்பம், அதுதான் அவருடைய சித்தம். அதற்காகவே என் ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். இதுல நம்ம தெளிவா இருக்கணும். சரி, இப்ப இந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு சொல்லும் பொழுது இதற்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னைக்குமே பைபிள்ல கண்டிஷன் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் கிடையாது. அப்ப இதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதற்கு இப்ப நாம் வாசிக்கலாம், 9 மறுபடியும் திரும்பி வாசிக்கலாம்.
தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிக்கட்டாமல்.
தீமைக்கு தீமையும், இதற்கு தேவ பிள்ளைகள் நம்ம எப்படி இருக்கணும்னா, தீமைக்கு தீமையையும் உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும் சரிக்கட்டாமல்
அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள்
நல்லா கவனிக்கணும். நம்முடைய ஆண்டவர் நமக்கு இதுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நீ இதுக்காகவே நான் உன்னை அழைச்சிருக்கிறேன், இதுக்கு நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால் தீமைக்கு தீமையையும் உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும் சரி கட்டாதேங்கிறார். இந்த உலகத்தில் நமக்கு சிலர் தீமை செய்வார்கள், சிலர் நம்மை உதாசீனம் பண்ணுவார்கள். தீமை செய்கிறவர்களுக்கு பதிலுக்கு பதில் தீமை செய்ய நினைக்காதீங்க என்றார். உங்களோட ஒருத்தர் இன்சல்ட் பண்ணிட்டாங்க, பதிலுக்கு நானும் நாலு கேள்வி கேட்காம விட மாட்டேன் அப்படின்னு இருக்காதீங்க என்ற புரியுதா. தீமைக்கு தீமை செய்ய நினைக்காதீங்க. உதாசீனம் பண்ணிட்டாங்களா, மறுபடியும் நான் அவங்களை உதாசீனம் பண்ணி அவங்களையும் நாலு வார்த்தை கேவலமா கேட்காம விட மாட்டேன் அப்படின்னு இருக்காம அவங்கள போய் ஆசீர்வதிங்க. அவங்க மனதிலும் உங்கள் மனதிலும் அவங்களை சபிக்காதீங்க. உங்க மனதிலும் அவங்க கெட்டு போன நினைக்காதீங்க. உங்க வாயை திறந்து நீ நாசமா போனன்னு சொல்லாதீங்க. உங்க வாயை திறந்து நீ நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லாதீங்க. பதிலுக்கு ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஏன், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறதுனால உங்க வாயில ஆசீர்வாதமான வார்த்தை தான் வரணுங்கிறார். ஆமேன். நீங்கள் சபிக்கப்படும்படி அழைக்கப்படவில்லை நீங்கள் சாபத்தை சொல்றதுக்கு. நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டதுனாலே உங்க வாயில ஆசீர்வாதமான வார்த்தை தான் வரணுமே தவிர, யாரையும் உதாசீனப்படுத்துகிறதோ தூஷிக்கிறதோ சபிக்கிறதான வார்த்தைகள் உங்க வாயில வரக்கூடாது என்று கர்த்தரிடத்தில் தெளிவுபடுத்துறார். ஃபர்ஸ்ட் காரியம். அடுத்தது 10-11 வசனங்களை வாசிக்கலாம். 10-11-12 வாசிக்கலாம்.
ஜீவனை விரும்பி,
ஜீவனை விரும்பி
நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன்,
நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன்
பொல்லாப்புக்கு தன் நாவையும்,
பொல்லாப்புக்கு தன் நாவையும்
கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து,
கபடத்திற்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து
பொல்லாப்பை விட்டு நீங்கி,
பொல்லாப்பை விட்டு நீங்கி
நன்மை செய்து,
நன்மை செய்து
சமாதானத்தை தேடி,
சமாதானத்தை தேடி
அதை பின்தொடர கடவன்,
அதை பின்தொடர கடவன்
கர்த்தருடைய கண்கள்,
கர்த்தருடைய கண்கள்
நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது,
நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது
அவருடைய செவிகள்,
அவருடைய செவிகள்
அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது,
அவருடைய வேண்டுதல்களுக்கு கவனமாயிருக்கிறது.
தீமை செய்கிறவர்களுக்கோ,
தீமை செய்கிறவர்களுக்கோ
கர்த்தருடைய முகம்,
கர்த்தருடைய முகம்
விரோதமாய் இருக்கிறது,
விரோதமாய் இருக்கிறது. நல்லா கவனிங்க. ஏன் இதை நம்ம செய்யணுன்றதுக்கு தொடர்ந்து அவர் சொல்றார். 12 வசனத்தை மட்டும் நம்ம மெயினா பாக்குறேன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களாய் இருக்கிற நம்ம மேல நோக்கமாய் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் காரியம். ரெண்டாவது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதல்களுக்கு கவனமாய் இருக்கிறது. கர்த்த நீதிமான்களா இருக்கிற நம்மை பார்த்துட்டே இருக்கிறாரா, நம்மளை எப்பவுமே பார்த்துட்டே இருக்கிறாரா? அவருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமா இருக்குது. அவருடைய செவிகளை நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளுக்காக நேரம் திருப்பி வச்சிருக்கிறார். நம்ம என்ன பேசணும்னு கேட்கறதுக்காக திருப்பி வச்சிருக்கிறார். நம்முடைய வேண்டுதல்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கும்படிக்கு அவருடைய செவிகளை நமக்கு நேரம் திருப்பி வச்சிருக்கிறார். நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாரு. நம்ம சொல்றதை கேட்கறதுக்காக, நம்முடைய ஜபங்கள் எல்லாம் கேட்கறதுக்கு தன் காதை திருப்பி வச்சிருக்கிறார். அப்போ இந்த வார்த்தை இந்த வாயில நம்ம யாராவது திட்டி நம்ம தூஷித்து அப்படி பண்ணா, ஜபத்தை கேட்கணும்னு ஆசையா இருக்கிறவருடைய காதுல திட்டுகிற சத்தம் எல்லாம் போய் விழுந்துச்சுன்னு வச்சுங்க, அது எப்படி இருக்கும்? நம்முடைய ஜபத்தை கேட்கறதுக்காக ஆசையா அவர் காதை திருப்பி வைக்கும் போது ஒரே திட்டுற சத்தம் நம்ம வாயிலிருந்து அவர் காதுல போய் விழுந்துச்சுன்னா அவருக்கு அது எப்படி இருக்கும்? ஐயோ, நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியல அழைச்சேன், ஆனா நீயோ எல்லாரையும் திட்டிட்டு இருக்கிறியே. நான் உன்னை ஆசீர்வாதமா இருக்கிறதுக்காக தெரிந்து கொண்டேன், ஆனா நீயோ எல்லாரையும் போய் சபிச்சுட்டு இருக்கிறியே, நினைக்க மாட்டாரா? பாருங்க, இந்த இடத்துல அந்த 11 வசனத்தை 10-11 வசனங்களை கொஞ்சம் கவனிங்க, நல்லா புரியும். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன், நம்முடைய ஆவிக்குரிய காரியத்திலும் நம்முடைய உலக காரியத்திலும் நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் எப்படி இருக்கணும்? பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்திற்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். பதிலுக்கு பதில் செய்கிறது பழைய ஏற்பாடு, புரியுதுங்களா? பதிலுக்கு பதில், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்வது பழைய ஏற்பாடு. ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது புதிய ஏற்பாட்டு வாழ்க்கை. தீமைக்கு தீமை செய்யாதீங்க, உதாசீனத்திற்கு உதாசீனம் செய்யாதீங்க, மாறாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து ஆசீர்வதியுங்கள். சரி, இப்போ நம்ம வாயின் வார்த்தைகளை இப்படி நம்ம மத்தவங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக வச்சாலே நமக்கு ஆசீர்வாதம் வந்துருமா? இதுல என்ன சீக்கிரட் இருக்குது, அது நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அடைக்கப்பட்டவர்கள், ஓகே, இது நமக்கு தெளிவா இருக்குது, நல்லா தெரியுது. இதுக்கும் நம்ம வாயில மத்தவங்களை தூஷிக்காமல், மத்தவங்களை பத்தி நம்ம மோசமா பேசாமல் இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? இது எந்த விதத்தில நம்முடைய ஆசீர்வாதங்களை தடை செய்யும்? இப்படி பேசாமல் இருப்பதனால, இப்படி மோசமாய் நம்ம மத்தவங்களை பேசாமல் இருப்பதனாலே ஆசீர்வாதம் நமக்குள் வருவதற்கு என்ன காரணம், இது நமக்கு தெரியணும். இப்ப உங்களுக்கு நான் சொல்றேன், உலகத்திலே மூன்று விதமான சுபாவங்கள் இருக்கிறது. ஒன்று மிருக சுபாவம். உலகத்திலே மனுஷர்களுக்குள் மூன்று விதமான சுபாவம் இருக்கு. ஒன்று மிருக சுபாவம், இன்னொன்று மனித சுபாவம், இன்னொன்று தெய்வீக சுபாவம். புரியுதுங்களா? மிருக சுபாவம், மிருக சுபாவம்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நன்மைக்கு தீமை செய்வாங்க. சிலருக்கு நீங்க என்னதான் நன்மை செய்தாலும் பதிலுக்கு தீமை செஞ்சிருவாங்க. பாம்புக்கு பால ஊத்தி வளர்த்தாலும் அது உங்களை கொட்டாம விடாதுன்னு. நாயை ஆசாசையா வளர்ப்பாங்க, அந்த நாயை ஒரு நாள் உங்களை திருப்பி கடிச்சு வைக்கும். மிருகங்கள் என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, ஒரு லெவல் வந்தோடனே தங்களை வளர்த்தவர்களுக்கே கூட தீமை செய்யும், தீமை செய்யும். ஒரு சின்ன விஷயத்துல சில மனுஷர்கள் அப்படி இருப்பாங்க, நீங்க என்னதான் நீங்க நன்மை செஞ்சுட்டே இருந்தாலும் பின்னால் உங்களை பத்தி மோசமா பேசுவாங்க. நீங்க என்னதான் நீங்க உங்களுக்கு உதவி செஞ்சாலும் அது பெருசா நினைக்க மாட்டாங்க, பின்னால் உங்களுக்கு விரோதமா குழி தோண்டிட்டு இருப்பாங்க. இது மிருக சுபாவம். இன்னொன்று மனித சுபாவம். மனித சுபாவம்ன்றதா பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணம் ஒவ்வொரு காலம் இருக்குது. நியாயப்பிரமாணத்துக்கு முன்னால பார்த்தீங்கன்னா, மனுஷனுக்கு எந்த ஒரு ஒழுங்கும் கிடையாது. மோசையின் மூலமா நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். நியாயப்பிரமாணத்துக்கு முன்னால பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஒழுங்கும் கிடையாது, எல்லாமே குழப்பத்தில் தான் இருந்துச்சு. அந்த ஒழுங்குபடுத்தல் தான் நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் கொண்டு வந்தார். இப்ப பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் அவன் மனைவியாகிய சாராள், அவன் ஒரு கட்டத்தில் வரும்பொழுது இவனின் சகோதரின்னுவான் ஆபிரகாம் சொல்லிட்டு அதையும் கூட நியாயப்படுத்துவான். எப்படின்னா, ஒரு விதத்தில் எனக்கு அவன் சகோதரி தான் அப்படின்னுவான். தகப்பின் மூலமா வர உறவின் முறை பார்க்கும்போது எனக்கு சகோதரி முறை தான் அப்படின்னு சொல்லுவான். ஆனா அதே நேரத்தில் மனைவின்னு சொல்லுவான். இதான் ஒழுங்கினமானது. அப்ப நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்னால ஒழுங்கினங்கள் நிறைய இருந்துச்சு. இன்னைக்கு பார்க்கும் பொழுது மிருகங்கள் அப்படிதான் இருக்குது இல்லையா, முறைகளையெல்லாம் கிடையாது, ஒழுங்கினம். அது மிருக சுபாவம். ஆனால் அதன் பிறகு கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்து ஒழுங்கினமானதெல்லாம் ஒழுங்குபடுத்தினார். எதை எப்படி செய்யணும், எதுக்கு எப்படி நடக்கணும், எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எது நல்லது, எது கட்டது, எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது, எதை இப்படி இருக்கணும், எதை எப்படி இருக்கக்கூடாது, எல்லா விஷயத்திலும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஒழுங்குபடுத்தினதுதான் நியாயப்பிரமாணத்தின் காலம். அப்ப அந்த நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது, கண்ணுக்கு கல் பல்லுக்கு பல்லுங்கிறது. உன்னை ஒருத்தன் கண்ணை குருடாக்கணும், அவன் கண்ணை நீ குருடாக்கணும் தப்பு இல்லைங்கிறது. உன் பல்ல ஒருத்த உடைச்சான், அவன் பல்ல நீ உடைக்கிறதுல தப்பு இல்ல. நியாயப்பிரமாணம் அதை சொல்லுகிறது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றோம், நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன், ஜாக்கிரத அப்படின்னு. இல்ல, வீண் சண்டைக்கு போக மாட்டேன், வந்த சண்டை விட மாட்டேன் நான் அப்படின்னு இந்த மாதிரி டைலாக் பேசிட்டு இருப்பாங்க. யாரு இது? சாதாரண மனுஷன் பேசுற டைலாக் இது. இல்ல, வீண் சண்டைக்கு போக மாட்டேன், வந்த சண்டை விட மாட்டேன், நான் நல்லவனுக்கு நான் நல்லவன், நான் கெட்டவனுக்கு கெட்டவன். இதெல்லாம் உலகத்து மனுஷன் பேசுற டைலாக் இதெல்லாம். ஆனா இன்னைக்கு ஆவிக்குரியவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன், நீ இப்படினா நான் அப்படி, நீ ஒரு பக்கம் வந்து நான் இன்னொரு பக்கத்தை நான் பாக்குறேன், நீயா நானா பாத்தரலாம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அப்போ இது வந்து உலக பிரகாரமாய் ஒரு மனிதனுடைய சுபாவம். தேவ பிள்ளைகளுக்கு இது இருக்கக்கூடாது. புரியுதா? நீ ஆனா பாத்திரலாம், நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு இருந்ததெல்லாம், இந்த காரியெல்லாம் தேவ பிள்ளைகளுக்குள் இருக்கக்கூடாது. இது ஒரு சாதாரண ரட்சிக்கப்படாத மனுஷனுடைய சுபாவம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தர் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாரு. இது என்ன? தெய்வீக சுபாவம். தீமைக்கு தீமை செய்யாத, உதாசீனம் பண்ண உதாசீனம் பண்ணாத, நீ ஆசீர்வதிக்கப்படும்படி அழைக்கப்பட்டவன், அதனால நீ ஆசீர்வதிக்கணுங்கிறார். புரியுதா? இது தெய்வீக சுபாவம். தீமைக்கு நன்மை செய்தல் தெய்வீக சுபாவம். வேதத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தால், இந்த தெய்வீக சுபாவத்தை உடையவர்களாய் இருக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி அழைக்கப்பட்டவர்கள். புரியுதா? கர்த்தர் நம்மை ரட்சித்தார், ரட்சித்து விட்டு அது போதாது. தெய்வீக சுபாவங்களை யார் அடைகிறார்களோ அவர்கள் தான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும்படி அழைக்கப்பட்டவர்கள். தெய்வீக சுபாவத்திற்கு நேராக முன் செல்ல வேண்டும். இப்ப பாருங்க, தெய்வீக சுபாவம் என்பதற்கு வேதத்திலிருந்து உங்களுக்கு நான் சில காரியங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5 44-48 வரைக்கும் வாசிக்கலாம்.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும், ஜெபம் பண்ணுங்கள்,
இது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன். புரியுதா? இப்படி நம்ம இருக்கணும்னு சொல்றாரு. சொல்லிட்டு ஏன் நம்ம அப்படி இருக்கணும்ன்றத தொடர்ந்து சொல்றாரு. படிங்க.
இப்படி செய்வதினால்
நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு
புத்திரராய் இருப்பீர்கள்.
இப்படி செஞ்சாதான் நீங்கள் தேவ பிள்ளைன்னு சொல்லிக்கொள்ள முடியுன்றாரு. அப்பதான் நீங்க தேவ புத்திரரா இருப்பீர்கள். அப்புறம்
அவர் தீயோர் மேலும்
நல்லோர் மேலும்
தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார்.
ஆமா, ஏன் என்று கேட்டால், ஏன் அப்பதான் நம்ம தேவ பிள்ளைன்னு சொல்லிக்க முடியும் என்றால், இதுதான் தேவனுடைய சுபாவம். நம்மளை படைத்த ஆண்டவருடைய சுபாவம் இது. அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தன்னுடைய சூரியனை உதிக்க பண்ணுகிறார். நீதி உள்ளவர்களுக்கும் அநீதி உள்ளவர்களுக்கும் மழையை பெய்ய பண்ணி, தன்னை பகைக்கிறவர்கள், நிந்திக்கிறவர்கள், தன்னை தூஷிக்கிறவர்களுக்கு கூட அவர் நன்மை செய்கிறது தான் பிதாவினுடைய தன்மை. அந்த பிதாவுடைய தன்மை உங்களுக்குள்ள இருந்தாதான் நீங்கள் அந்த பிதாவுக்கு பிள்ளைகள் சொல்லிக்க முடியுங்கிறார். தாயை போல பிள்ளைன்றாங்க, தகப்பனை போல பிள்ளைன்றாங்க இல்லையா? அதை தான் இங்க சொல்ல வர்றாரு. பிதா எப்படியும் அப்படியே நம்மளும் இருக்கணுங்கிறார். தொடர்ந்து படிப்போம்.
உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரர்களும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா?
உங்கள் சகோதரரை மாத்திரம்
வாழ்த்துவீர்களானால்
நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன?
ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா?
ஆகையால்
பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள்.
எப்படி உங்கள் பரலோகத்தின் பிதா பூரணமானவர், அவரிடத்தில் ஒரு குறையும் சொல்ல முடியாது, அப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி நீங்களும் இருங்கன்றார். இங்க ரொம்ப அழகா சொல்றாரு. முதலாவது 44 வசனத்தில் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார், நீங்க இப்படி இருக்கணும். 45 வசனத்திலிருந்து ஏன் நாம் அப்படி இருக்கணும்ன்றதுக்கு விளக்கம் கொடுத்துட்டே வர்றாரு இயேசு கிறிஸ்து. ரொம்ப அழகா சொல்றாரு. முதலாவது, இப்படி நீங்க செஞ்சாதான் நீங்கள் பிதாவுக்கு பிள்ளைகள் நீங்க சொல்ல முடியும்னு சொல்றாரு. ஏன் என்று கேட்டால், அந்த பிதாவுடைய சுபாவம் அதுதான். அவர் நல்லவர்களுக்கும் தீமை செய்கிறவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்மை செய்கிறார். தன்னை தூஷிக்கிறவங்களுக்கு கூட அவர் நன்மை செய்கிறார். அப்படிப்பட்ட பிதாவுக்கு நீங்கள் பிள்ளைகள். அடுத்தது நெகட்டிவா ஒரு காரியத்தை சொல்றாரு. உங்களை ஒருத்தர் பிரைசலான் அப்படின்னா நீங்களும் பிரைசலானுங்கிறீங்க. ஒருத்தர் உங்களை பார்த்து இப்படி முகத்தை திருப்பிட்டு போயிட்டா நீங்களும் இந்த பக்கம் முகத்தை திருப்பிட்டு போறீங்க, அப்படிதானே? அவன் அந்த பக்கம் திருப்பிட்டு போனா நான் இந்த பக்கம் திருப்பிட்டு போயிட்டேன். இதைத்தான் சொல்றாரு. உங்களை வாழ்த்துகிறவர்களையே நீங்கள் வாழ்த்தினால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரன் அதுதானே பண்றான். உலகத்தில் ரட்சிக்கப்படாதவங்க தான் சொல்றான். என்ன குட் மார்னிங்னா குட் மார்னிங் தான், கை கொடுத்தா கை கொடுக்கறான், திரும்பினா திரும்பிட்டு போயிடுறான். நீங்களும் அதே மாதிரி அவன் இந்த பக்கம் திருமணம் நான் இந்த பக்கம் திருமணம் போனா உங்களுக்கும் உங்கள் ஆண்டவருக்கும் என்ன சம்பந்தம், உங்கள் ரட்சிப்புக்கு என்ன அர்த்தம்னு கேட்கிறாரு. நீங்க தேவப்பிள்ளைன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கிறாரு. தேவப்பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு உலகத்து மனுஷரை போலதானே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இப்படி இருக்க என்ன செய்யணும், உங்கள் பிதா எப்படியோ அப்படியே நீங்கள் இருக்கணுங்கிறார். உங்கள் பிதா பூரண சர்க்குணர், சத்துருக்களை சிநேகிக்கிறவர், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறவர், நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் எல்லாருக்குமே அவர் ஆசீர்வாதங்களை பொதுவாய் கொடுக்கிறவர். அந்த பிதாவின் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற நீங்கள் அவரை மாதிரியே இருங்கன்றார். இது பிதாவின் சுபாவம். இரண்டாவது அடுத்தது வாசிக்கலாம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம் 49 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். லூக்கா 22 அதிகாரம் 49 முதல் 51 வரைக்கும் வாசிப்போம்.
அவரை சூழ நின்றவர்கள் நடக்க போகிறதை கண்டு
ஆண்டவரே
பட்டயத்தினாலே வெட்டலாமோ என்றார்கள். அந்தபடியே அவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான்.
அப்பொழுது இயேசு
இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார்.
அடுத்தது பாருங்க, குமாரனுடைய சுபாவம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது கெத்செமனே தோட்டத்திலே போர் எதிரிகள் வந்து பிடிக்கிறாங்க. பிடிக்கும் பொழுது அவரோடு கூட இருந்த சீஷர்களில் ஒருவன் பேதுரு, அவன் கையில ஒரு பட்டை வச்சிருக்கிறான். ஆண்டவரே பட்டயத்தினால வெட்டுவோமா என்று சொல்லி டக்குனு ஒரு பட்டயத்தை எடுத்தான், வலது காதை துண்டாக்கிட்டான். உடனே இயேசு கிறிஸ்து இம்மட்டும் நிறுத்துங்கள் என்று சொல்லி தடுத்தார். அதுக்கு மேல வெட்டாத, தடு நில்லு என்று சொல்லி தடுத்துட்டார். தடுத்துட்டு இயேசு கிறிஸ்து ஒன்று செஞ்சிருக்கலாம், எப்பா போர் வீரனே என்னடி பிடிக்க வந்த இல்ல, வாழ்நாள் எல்லாம் இதனை மறக்க கூடாது, அதனால உனக்கு ஒரு காது அவுட்டு, அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு அவர் போயிருக்கலாம். நீ காலம் ஃபுல்லா இந்த ஒரு காது இல்லாம இருந்தா இது இயேசு கிறிஸ்து பிடிக்க போனதான் எனக்கு கிடைச்ச தண்டனை அப்படி நீ வாழ்நாளதான் உணரணும், அதுக்காக நீ ஒரு காதே இருக்கட்டும் அப்படின்னு அவர் விட்டுட்டு போல. வெட்டுகிறவனையும் தடுத்தார், வெட்டப்பட்ட காதையும் தொட்டு மறுபடியும் அதை ஒட்ட வைத்து சுகமாக்கி விட்டுதான் அங்கிருந்து போனார். யாருக்கு செஞ்சார் இந்த அற்புதத்தை? தன்னை பிடிக்க வந்த தனக்கு விரோதியாய் வந்தவனுக்கு இந்த அற்புதத்தை இயேசு கிறிஸ்து செய்தார். நல்லவனுக்கு அல்ல, தன்னை நேசித்தவனுக்கு அல்ல, தன்னை பின்பற்றினவனுக்கு அல்ல, தன்னை விசுவாசித்தவனுக்கு அல்ல, தனக்கு விரோதியாய் வந்தவனுக்கு இந்த அற்புதத்தை செய்துவிட்டு இயேசு கிறிஸ்து கடந்து போகிறார். இது குமாரனுடைய சுபாவம். அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு விட்டார். அவரை எல்லாரும் நகைக்கிறாங்க, கேலி செய்தாங்க. சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. குமாரனுடைய சுபாவம் என்ன? தனக்கு விரோதமாய் தூஷிக்கிறவர்கள், தனக்கு விரோதமாய் வந்தவர்களுக்கும் நன்மை செய்வதுதான் குமாரனுடைய சுபாவம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். யாருக்கு தெரியுமா கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்? நல்லா கவனிங்க, உங்களுக்கு பிளஸிங் வேணும் நினைக்கிறவங்க எல்லாம் இந்த வார்த்தையை ஸ்ட்ராங்கா பிடிச்சுங்க. இதுதான் ஆசீர்வாதத்திற்கு கர்த்தர் கொடுக்கிற வழி. இதுக்கு மாற்று வழியில உங்களுக்கு ஆசீர்வாதம் வருமானால் அந்த ஆசீர்வாதத்துக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தம் கிடையாது. நான் தெளிவா சொல்றேன், இதுதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் திட்டத்தின் வழி. இந்த வழியா இல்லாமல் உங்களுக்கு ஆசீர்வாதம் வருமானால் அந்த ஆசீர்வாதம் கர்த்தருக்கு சொந்தமானதா இருக்காது. இது என்ன வழி? யாரெல்லாம் தன் தேவனாகிய கர்த்தருடைய சுபாவத்தை தேடி அவருடைய தன்மைகளை தன் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெய்வீக சுபாவத்தை நாடுகிறானோ அவனுக்கு தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இந்த வழியில தான் நம்ம ஆசீர்வாதத்தை வாங்கணும். நல்லா கவனிக்கணும். இதற்கு தான் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தரை தேடுகிறவனுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பாய். இதெல்லாம் எந்த பேஸ்ல வருது தெரியுமா? இந்த பேஸ்ல தான், இந்த ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்கள் எல்லாம் இந்த பேஸ்ல தான் இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தகப்பனுடைய சுபாவத்தை நம்ம வாஞ்சித்து அவரை போலவே நம்ம மாற வேண்டும் என்று நம்முடைய தாகத்தோடு இருந்து, ஆண்டவரே என்னை உம்மை போல மாற்றும் என்று அவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருந்து அவருடைய சுபாவத்திற்காக நம்ம ஏங்கி தவிக்கும் பொழுது, கண்டிப்பா சொல்றேன், அந்த வேலை தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதம் தான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும், நிலையா இருக்கும். அந்த ஆசீர்வாதம் எவ்வளவுதான் உங்க மேல வந்தாலும் உங்களுக்கு பரலோக ராஜ்யம் மிஸ் ஆகாது. ஆனால் மாற்று வழியில உங்களுக்கு ஆசீர்வாதம் வருமானால் ஒருவேளை இந்த உலகத்துல செழிப்பாயிடலாம், பரலோகம் போயிடும். புரியுதா உங்களுக்கு? பரலோகம் போயிடும். ஆசீர்வாதத்தோடு நீங்கள் பரலோகத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் இந்த வழியில் தான் வந்தாகணும். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். எந்த விதத்தில் வரும் அந்த ஆசீர்வாதம் அதுலையும் நம்ம தெளிவா தெரியணும். என் தகப்பனுடைய சுபாவத்தை நான் நாடி தேடும் பொழுது என் தகப்பன் என்னை தானாய் ஆசீர்வதிப்பார். என் இயேசுராஜாவுடைய சுபாவங்களை நான் நாடி தேடும் பொழுது அவர் அதை பார்த்து என்னை சந்தோஷமாய் ஆசீர்வதிப்பார். அதுதான் தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதம். என் பிள்ளை என்ன மாதிரியே இருக்க ஆசைப்படுறானே, நான் செய்யறேன். உலகத்தில் பாத்தீங்கன்னா ஒரு தகப்பன் ஒரு பிசினஸ் மேனா இருப்பான். உதாரணத்துக்கு சொல்றேன், அந்த தகப்பன் அவன் ஒரு நல்ல பிசினஸ் மேனாவும் இருப்பான், இல்ல மோசமான ஆளா கூட இருப்பான். சரி, அவன் நல்லவனா கூட இருப்பான், இல்ல தப்பான வழியில பிசினஸ் பண்ண ஆளா கூட இருப்பான். அவனுக்கு ஒரு பிள்ளை இருக்கிறான்னு வச்சுங்க. அந்த தகப்பன் ஒரு நல்ல நேர்மையான பிசினஸ் மேனா, தாம் பிள்ளையும் அந்த நேர்மையான பிசினஸ்ல வந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லா விஷயத்திலும் அந்த பையனை உற்சாகப்படுத்துவான். ஆனா அந்த தகப்பன் ஒரு மோசமான பிசினஸ் மேனா இருந்து அந்த பிள்ளை அதுக்கு எல்லா மோசமான காரியத்துக்கும் ஒத்து வந்தாக்க சந்தோஷமா இருந்து எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பான், அவனுக்கு எல்லாம் கொடுப்பான். ஆனா அந்த பிள்ளை அதுக்கு ஒத்து வராம, தகப்பனுடைய தப்பான காரியத்துக்கு அந்த பிள்ளை ஒத்து வராம இருந்து ரொம்ப நேர்மையா நடக்கணும், நியாயமா நடக்கணும், போய் சொல்லக்கூடாது, ஏமாத்தக்கூடாது, இப்படி சொல்றான்னு வச்சுங்க. அந்த பிள்ளை தகப்பனை பாப்பான், நீ உருப்பிட மாட்டேன், நீ இந்த உலகத்துல நீ படைக்க தெரியாதவன், உனக்கு நான் பிசினஸ் நம்பி நான் கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு என் சொத்தை கொடுக்க மாட்டேன், வேற யாருக்கா கொடுப்பேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு தகப்பனே தன் பிள்ளை தனக்கு பிளீசிங்கா இருந்தா எல்லாத்தையும் கொடுக்கற அடின்னுவான். ஆனா தன் பிள்ளையே தன் தகப்பனுக்கு எதிராக நிக்கிறாங்கன்னு வச்சுங்களா, அது நல்ல விஷயத்துமா கூட இருக்கும். அப்ப தகப்பன் சொல்லுவான், என் பொருள் ஒன்னு எதிர்பார்த்துறாத அப்படின்னு. இந்த உலகத்துல இப்படி இதுதான் ஆவிக்குரிய காரியத்திலேயே சொல்றேன். நம் தகப்பனுடைய சுபாவத்தில் நீங்க அவரோடு அப்படியே ஒத்து போய் அவருடைய தெய்வீக சுபாவத்தை நாடி தேடி அதுல நீங்க ஃபாலோ பண்ணி போவீங்கன்னா அவருடைய அத்தனை ஆசீர்வாதங்களையும் மனப்பூர்வமாய் உங்கள் மேல் வர்ஷிக்க பண்ணுவார். ஆசீர்வாதத்தின் வழி அதுதான். அவருடைய சுபாவத்தை நாடணும். இப்ப வந்து தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் என்ன, இது யாருடைய சுபாவம்? என் பிதாவின் சுபாவம், குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் சுபாவம். அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா பிளஸிங் உங்களுக்கு. அப்ப இந்த தீமைக்கு தீமை உதாசனத்துக்கு உதாசனத்துக்கு சரி கட்டாதுன்றது வந்து அது ஏதோ நமக்கு கொடுக்கப்பட்ட சும்மா ஒரு புத்திமதி கிடையாது, அது டிவைன் நேச்சருக்குள்ள நம்மளை இழுக்குது, தெய்வீக சுபாவத்துக்குள்ள நம்ம இழுக்குது. அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, பிளஸிங் உங்களுக்குன்ற. புரியுதா உங்களுக்கு? பைபிள் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பிளஸ்ஸிங் எல்லாமே ஸ்பிரிச்சுவல் சைட்ல பேஸ் பண்ணி தான் நமக்கு வரும். எந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவல் சைட்ல நீங்க வந்து ஷார்ப்பா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உலக பிரகாரமான காரியங்கள் அனாவசியமா போயிடும். கத்தர் செய்வார். இப்ப பாருங்க, உங்களுக்கு அதை என்கரேஜ் பண்ற மாதிரி அடுத்த ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியருக்கு எழுதின நிருபம், கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் மூன்றாம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால்,
நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால்,
கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும்
இடத்தில் உள்ள
மேலானவைகளை தேடுங்கள் பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் ஏனென்றால்
இதான் ரீசன் ஏன் அப்படி தேடணும்
நீங்கள் மரித்தீர்கள்
உங்கள் ஜீவன்
கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து
வெளிப்படும் பொழுது
நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள் ஆகையால் விபச்சாரம் அசுத்தம்
மோகம்
துரிச்சை விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள்
கவனியம். இந்த இடத்துல பாத்தீங்களானால் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில பிளஸ்ஸிங் எப்படி வருதுன்றதை பத்தி ரொம்ப அழகா சொல்றார். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் யாருன்னு அடையாளம் காட்டுறாரு. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எபேசியர் 2:1 சொல்லுகிறது, அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அதுதான் கிறிஸ்துவுடனே கூட எழுந்திருத்தல். அப்ப கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்டானால், உங்கள் ஆத்மா பாவத்தில் இருந்து மீட்கப்பட்டது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். இப்ப இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நமக்கு பூமிக்குரிய காரியம் தேவைதானே. பூமியில் இருக்கிற வரைக்கும் பூமிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு அவசியமா இருக்கிறது. பூமியில் இருக்கிற வரைக்கும் பூமிக்குரிய பொருட்கள் நமக்கு அவசியமா இருக்கிறது. பூமிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு தேவைதான். ஆனால் வேதம் நமக்கு கிளியர் கட்டா சொல்லுது, பூமியில் உள்ளவைகளை அல்ல வேண்டாம் அப்படின்ட்டு. பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை தேடுங்கள். இது உலக பிரகாரமா இந்த காரியத்தை கவனிக்கிறவங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்ன இது பூமியில் உள்ளவைகளை அல்லன்னு கிளியர் கட்டா சொல்லிட்டாரே. இது ஒரு ஹையர் லெவல் ஸ்பிரிச்சுவல் லைஃப். இது பிளஸ்ஸிங்கும் எப்படி நமக்கு வருதுன்றதை இந்த இடத்துல சொல்றாரு. நீங்க ரட்சிக்கப்பட்டது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாதசத்தில் இடத்தில் உட்கார்ந்திருக்கிற மேலானவைகளை தேடுங்கள். நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்கள் ஜப விண்ணப்பங்கள் எப்படி இருக்கணுமா, ரட்சிக்கப்பட்ட நீங்கள் உயிர் தேழ்ந்த கிறிஸ்துவின் இடத்துல என்னத்தை பாக்குறீங்களோ அதை கேளுங்க. அங்க இருக்கிற மேலான காரியம், அங்க இருக்கிற மேலான காரியம் என்னது? அவருடைய பரிசுத்தம். தேவ தூதர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, உன்னதத்திலே உட்கார்ந்திருக்கிற கிறிஸ்துவை பார்த்து இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அப்ப அந்த இடத்துல மேல என்ன இருக்குது? பரிசுத்தம் இருக்கிறது. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வல்லமை இருக்கிறது, தேவ ஞானம் இருக்கிறது, மேலான காரியம் இருக்குது. அங்க டிவி இல்ல, பிரிட்ஜ் இல்ல, மோட்டார் பைக் இல்ல, கார் இல்ல, வீடு இல்ல, அதெல்லாம் அங்க இல்ல. கிறிஸ்துவின் வலது பாரிசத்துல பிரிட்ஜ் இருக்குதா, ஏசி இருக்குதா, டிவி இருக்குதா, மிக்சர் இருக்குதா, கிரைண்டர் இருக்குதா, சொல்லுங்க எது இருக்குது? இது இருக்குதா, பரிசுத்தம் இருக்குதா? புரியுதா? இப்ப உங்களுக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டது உண்டானால் உங்க ஜப குறிப்பில் மாற்றம் வர வேண்டும். அப்ப இதெல்லாம் உங்களுக்கு தேவைதான். உங்களுக்கு நான் இப்ப சொன்ன பொருள்லாம் உங்களுக்கு தேவைதான். இல்லைன்னு சொல்லலையே, நான் இல்லைன்னு சொல்லல. உங்களுக்கு இந்த வீட்டில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தேவைதான். ஆனால் இதெல்லாம் பரலோகத்தில் இல்லையே, தேவனுடைய வலது பரிசுத்தில் அது இல்லையே. அப்ப இதை எப்படி வாங்குறதுன்னு கேட்டீங்கன்னா, இதை போய் ரிக்வஸ்ட் பண்ணாதீங்க. அங்க உட்கார்ந்துட்டு போய் டிவி பிரிட்ஜ் மிக்சர் கிரைண்டர் உட்கார்ந்து இருக்காதீங்க. அவர்கிட்ட அவருடைய பரிசுத்தத்தை கேளுங்க, அவருடைய ஞானத்தை கேளுங்க, அவருடைய வல்லமையை கேளுங்க, அவருடைய அன்பை கேளுங்க, அவருடைய இரக்கத்தை கேளுங்க, அவருடைய மனதுருக்கத்தை கேளுங்க, அவருடைய தெய்வீக சுபாவத்தை கேளுங்க, அவரை மாதிரி தாழ்மையை கேளுங்க, அவரை மாதிரி பொறுமையை கேளுங்க, அவரை மாதிரி தீமைக்கு நன்மை செய்கிற சுபாவத்தை கேளுங்கள். அதை நீங்க கேட்டீங்கன்னா அவர் பிளீஸ் ஆகார், அவருடைய மனசு ரொம்ப பிடிக்கும். ஓ, என் பிள்ளை என்ன மாதிரி ஆகிறதுக்கு ஆசைப்படுறான், என்ன போலவே மாறுறதுக்கு ஆசைப்படுறான். அதையும் கொடுப்பார், இதையும் கொடுப்பார். ஆமென். அதனாலதான் சொல்றாரு, பூமியின் உள்ளவைகளை அல்ல இதை தேடாதீங்க, மேல இருக்கிற காரியத்தை தேடுங்க சொல்லிட்டு சொல்றாரு. பாருங்க, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்கள் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். அதை கேட்டாதான் கர்த்தர் வரும் பொழுது நீங்களும் உயிர் தெழுவீர்கள் அல்லது மறுரூபமாக்கப்படுவீர்கள், மகிமையை நீங்க அப்பதான் நீங்க வெளிப்பட முடியுங்கிறாரு. அப்படி சொல்லிவிட்டு சொல்றாரு, இந்த பூமியில் இருக்கிறதான எல்லா விதமான பாவ அசுத்தங்களை எல்லாம் என்ன செய்யுங்க, அழித்து போடுங்கள், தெய்வீக சுபாவத்தை நாடுங்கள், உலகத்தில் இருக்கிற தவறான காரியங்களை அழித்து போடுங்கள். இப்ப புரியுதா, பிளஸிங் எப்படி வருகிறது? நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள், ஆனால் அந்த ஆசீர்வாதம் எப்படி உங்க வாழ்க்கையில் வருகிறது என்றால், தெய்வீக சுபாவத்தை நீங்கள் நாடி தேடும் பொழுது ஆசீர்வாதங்கள் தானாய் கொட்டுகிறது. நான் ஓபன் சேலஞ்சா சொல்றேன், உங்க வாழ்க்கையில் தெய்வீக சுபாவத்தை, கர்த்தருடைய சுபாவத்தை நீங்கள் எய்ம் பண்ணி சின்சியரா கேட்டு பாருங்க, உங்க லைஃப் எப்படி மாறுதுன்னு அப்புறம் பாருங்க, உங்க காரியங்கள், உங்க உலக காரியங்கள் எப்படி மாறுதுன்னு பாருங்க. உங்கள் சிந்தனையை பூமியிலிருந்து தூக்கி மேலான காரியத்துக்கு திருப்புங்க. உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் கீழே தள்ளிட்டு மேலான காரியத்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பாருங்க. பூமிக்குரிய காரியம் எப்படி அதுக்கு பிறகு மாற்றம் அடையுது நீங்க பாருங்க. எதையுமே நீங்க கேட்க வேண்டியிருக்காது, எதை குறிச்சு நீங்க கவலைப்பட வேண்டியிருக்காது, எதை குறிச்சு நீங்க பயப்பட வேண்டி இருக்காது, எதை குறிச்சு நீங்க யோசிக்க வேண்டி இருக்காது, எல்லாம் தானா நடக்கும். நம்முடைய ஆண்டவர் தன்னை போல மாறுகிற தன் பிள்ளைக்கு எல்லாத்தையும் அளவில்லாமல் கூட்டி கொடுப்பார். ஆமென். தன்னை போல மாற விரும்புகிற தன்னுடைய பிள்ளைக்கு கொட்டி கொடுப்பார் நம்முடைய ஆண்டவர். ஏன்னா அவர் பார்ப்பாரு, என் பிள்ளை என்ன மாதிரி மாறதுக்கு ஆசைப்படுறான், என்ன மாதிரி சாந்த குணத்துக்கு மாற ஆசைப்படுறான், என்ன மாதிரி பொறுமைக்கு மாற ஆசைப்படுறான், என்ன மாதிரி தாழ்மைக்கு மாற ஆசைப்படுறான், என்ன மாதிரி அன்புக்கு மாற ஆசைப்படுறான், அவனுக்கு என்னுடைய எல்லாத்தையும் நான் கொடுக்க போறேன், சந்தோஷமா கொடுப்பார். அதனால தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் செய்யாதீங்க. பதிலுக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர் என்பதை அறிந்து ஆசீர்வதிங்க. ஒருத்தன் தீமை செய்யறானா, பதிலுக்கு தீமை செய்யாதீங்க. ஒருத்தன் கூட உதாசீனம் பண்ணானா, உதாசீனம் பண்ணாதீங்க, ஆசீர்வதிங்க. இது தெய்வீக சுபாவம், அதனால நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஃபர்ஸ்ட் ரீசன் இது. செகண்ட் ரீசன், நம்ம தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் நம்ம செய்யாம இருக்கும் பொழுது எப்படி நமக்கு ஆசீர்வாதம் வருது? இதுக்கு செகண்ட் ரீசன் என்ன, ஏன் நமக்கு கர்த்தரை செய்யறார்? வாசிக்கலாம் மறுபடியும் அந்த தலைப்பு வசனத்தை வாசிக்கலாம்.
தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை,
நீங்கள் ஆசீர்வாதத்தை
சுதந்திரித்துக் கொள்ளும்படி,
சுதந்திரித்துக் கொள்ளும்படி
அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து,
அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து
ஆசீர்வதியுங்கள்,
ஆசீர்வதியுங்கள். இப்ப பாருங்க, தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரிக்கட்டாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிச்சா கண்டிப்பா ஆசீர்வதிக்கிறார். செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதம் முழுவதிலும் ஒரு கான்செப்ட் இருக்குது, விதைக்கிறதும் அறுக்கிறதும். இது ஒரு கான்செப்ட் பைபிள் இருக்குது, ஆதி ஆகமத்திலிருந்து இருக்குது. கர்த்தர் பூமியை உண்டு பண்ணின பிறகு கர்த்தர் சொல்கிற விதைக்கிறதும் அறுக்கிறதும் சீதளமும் என்றென்றைக்கு நிலைச்சிருக்கின்றார். அந்த விதைக்கிறது அறுக்கிறது ஒரு பிளஸிங் வந்து காலகாலமா இருக்கின்றார். இப்ப புதிய ஏற்பாட்டுக்கு அதுக்கு வருவோம். கலாத்தியருக்கு எழுதுற நிருபம் 6:7 வாசிக்கலாம். கலாத்தியர் 6:7 வாசிக்கலாம்.
மோசம் போகாதிருங்கள்,
மோசம் போகாதிருங்கள்.
தேவன் தம்மை பரியாசம் பண்ண போட்டார்,
தேவன் தன்னை பரியாசம் பண்ண போட்டார்.
மனுஷன் எதை விதைக்கிறானோ,
மனுஷன் எதை விதைக்கிறானோ
அதையே அறுப்பான்,
அதையே அறுப்பான்.
தன் மாம்சத்திற்கென்று,
தன் மாம்சத்திற்கென்று
விதைக்கிறவன்,
விதைக்கிறவன்
மாம்சத்தினால்,
மாம்சத்தினால்
அழிவை அறுப்பான்,
அழிவை அறுப்பான்.
ஆவிக்கென்று விதைக்கிறவன்,
ஆவிக்கென்று விதைக்கிறவன்
ஆவியினாலே,
ஆவியினாலே
நித்திய ஜீவனை அறுப்பான்.
நித்திய ஜீவனை அறுப்பான்.
நன்மை செய்கிறதில்
நன்மை செய்கிறதில்
சோர்ந்து போகாமல் இருப்போமாக.
சோர்ந்து போகாமல் இருப்போமாக.
நாம் தளர்ந்து போகாதிருந்தால்
நாம் தளர்ந்து போகாதிருந்தால்
ஏற்ற காலத்தில் அறுப்போம்.
ஏற்ற காலத்தில் அந்த நன்மையை நாம் அறுப்போம்.
ஆகையால்
ஆகையால்
நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக
நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக
யாவருக்கும்
யாவருக்கும்
விசேஷமாக
விசேஷமாக
விசுவாச குடும்பத்தார்களுக்கும்
விசுவாச குடும்பத்தார்களுக்கும்
நன்மை செய்ய கடவோம்.
நன்மை செய்ய கடவோம். நல்லா பாருங்க, விதைப்பு அறுப்பு என்கிறது என்பது ஒரு தேவ திட்டம். புரியுதுங்களா? விதைப்பு அறுப்பு என்பது தேவ திட்டம். இந்த விதைப்பு அறுப்பு என்பது தேவ திட்டம். இந்த தேவ திட்டம் என்கிறது கர்த்தரால் நியமிக்கப்பட்டது. ஆதியாகமத்திலிருந்து கடைசி வரைக்கும் இருக்கிற தேவ திட்டம். இப்ப இந்த இடத்துல பாருங்கள், மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ணவிட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். எதை விதைக்கிறான் அதை அறுப்பான். தீமையான காரியங்களை நம்ம மத்தவங்களை பார்த்து பேசிட்டே இருப்போம்னா அதை நம்ம அறுப்போம். மத்தவங்களை சபிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதை நம்ம அறுப்போம். மத்தவங்களை திட்டிகிட்டே இருந்தோம்னா அதை நம்ம அறுப்போம். மத்தவங்களை நம்ம ஆசீர்வதிச்சோம்னா அதை நம்ம அறுப்போம். மத்தவங்களுக்கு நம்ம தீமை செஞ்சோம்னா அந்த தீமையை நம்ம அறுப்போம். மத்தவங்களுக்கு நம்ம நன்மை செஞ்சோம்னா அதை நம்ம அறுப்போம். ஆகையினாலே எல்லாருக்கும் குறிப்பாய் விசுவாச குடும்பத்தாருக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள். இந்த விதைப்பும் அறுப்பும் கான்செப்ட வந்து மாற்ற முடியாது. புரிதுங்களா? அந்த விதைக்கிறது அறுக்கிறத கான்செப்ட மாற்ற முடியாது. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ணவிட்டார். புரிதுங்களா? தேவனாகிய கர்த்தர் விளையாட்டு இருக்க மாட்டார், பரியாசம் பண்ண விட மாட்டார். எதை விதைக்கிறானோ அதை அடுத்ததான் ஆகணுங்கிறாரு. அப்ப இந்த கான்செப்ட மாத்த முடியாது. இந்த கான்செப்ட் என்ன சொல்லுது? என்ன செய்யறது? ஒரு ரிட்டர்ன்ஸ் வருங்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கையில் மற்றவங்களை நம்ம ஆசீர்வதித்தால் அது நமக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். புரிதலா? அது நமக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். என்ன நம்ம செய்யற போது நமக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். இது பழைய ஏற்பாட்டிலிருந்து கர்த்தர் சொல்ற விஷயம். மனுஷன் பூமியை உண்டாக்கும் பொழுது சொன்னார். குறிப்பாய் ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்ட பொழுது இதை சொன்னார். ஆதியாகமம் 12:3 வாசிங்க.
உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன்.
உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன்.
உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன்.
உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன்.
பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம்
பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம்
உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார்.
உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இங்க பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். உனக்கு என்ன செய்யறாங்களோ அவங்களுக்கு அது ரிட்டர்ன்ஸ் போயிடுன்றாரு. புரியுதுங்களா? ரிட்டர்ன் போயிடுன்றாரு. என்ன செய்யறாங்களோ உனக்கு அதாவது ரிட்டர்ன் அவங்களுக்கு அப்படியே கிடைக்கும். ஆசீர்வதிச்சாங்கன்னா ஆசீர்வாத ரிட்டர்ன், சபிச்சாங்கன்னா சபிக்கிற ரிட்டர்ன். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து அதை பத்தி சொல்றாரு. பாருங்க, லூக்கா 6:37 வாசிங்க. 6:37,
மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள்.
மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள்.
அப்பொழுது
அப்பொழுது
நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள்.
நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள்.
மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள்.
மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள்.
அப்பொழுது
அப்பொழுது
நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள்.
நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள்.
விடுதலை பண்ணுங்கள்.
விடுதலை பண்ணுங்கள்.
அப்பொழுது
அப்பொழுது
நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள்.
நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் உங்களையும் 4 பேர் குற்றவாளிகள் தீர்ப்பாங்க. மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தா உங்களையும் 4 பேர் ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பாங்க. மற்றவங்களை விடுதலை பண்ணு, உங்களையும் விடுதலை பண்ணுவாங்க. எப்படி ரிட்டர்ன்ஸ் பேசுறது பாத்தீங்களா? ரிட்டர்ன்ஸ் வரும். ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் ஆசீர்வாதமான ரிட்டர்ன்ஸ் வாங்கணும். ஆசீர்வாதத்தை நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா ஆசீர்வாதம் ரிட்டர்ன் வரும். சபிச்சுக்கிட்டே இருந்தா அந்த ரிட்டர்ன் தான் நமக்கு வரும். எது கொடுக்கிறோமோ அதுதான் திரும்ப கிடைக்கும். இது மாறாத பிரமாணம், மாற்ற முடியாது. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஒரு கான்செப்ட் கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த ஒரு கான்செப்ட் வச்சிருக்கிறார். இப்ப நீங்க ஒருத்தரை பார்த்து நம்ம கோபம் ஒன்று பேசுறோம், நீ நல்லா இருக்க மாட்டேன்றோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், உண்மையிலே அந்த நபர் வந்து ரொம்ப மோசமான நபரா இருந்தால் நீங்க சொல்ற வார்த்தை உங்களுக்கு நடந்துரும். அவங்க வந்து அந்த சாபத்துக்கு பாத்திரமானா இருந்தால் நீங்க சொன்ன சாபம் நடந்துரும். ஆனா உண்மையில் அந்த நபர் வந்து ஒரு இன்னசென்டா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சாபத்துக்கு அந்த நபர் பாத்திரம் அல்ல. ஏன்னா காரணம் இல்லாமல் சாபம் தங்காதுன்னு இருக்குல்ல. அப்ப அந்த நபர் வந்து பாத்திரனா இல்ல, அப்ப அந்த சாபம் எங்க போகும்? எங்க போகும்? ரிட்டர்ன் வரும். புரியுதா உங்களுக்கு? காரணம் இல்லாமல் சாபம் தங்காதுங்கிறோம், எங்க போகும் அது? காரணம் இல்லாமல் சொன்ன நம்ம கிட்ட திரும்பி வரும். அப்ப காரணத்தோடு சொல்லப்படுகிற சாபம் தங்கும். ஒரு உண்மையிலேயே மோசமானவன்னா அவனுக்கு நம்ம தினம் சொல்லிட்டோம்னா நடந்துடும். அவன் இன்னசென்ட் என்ன ஆகும்? ரிட்டர்ன் வரும். சொன்னவனுக்கு ரிட்டர்ன் வரும். இது பைபிள் ஒரு கான்செப்ட் இருக்குது. மத்தேயு 10:12 பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்லுவார், ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டை வாழ்த்துங்கள், அந்த வீடு பாத்திரமாக இருந்தால் நீங்க கூறின சமாதானம் அவர்கள் மேல் தங்கும். அபாத்திரமாக இருந்தால் உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். அது உங்களிடத்துக்கு திரும்ப. நல்லதும் அப்படிதான் நடக்கும், கெட்டதும் அப்படிதான் நடக்கும். புரியுதா? அதுக்கு பாத்திரமா இருந்தா அங்க போகும், அபாத்திரமா இருந்தா நமக்கு திரும்பும். இப்ப நல்லா கவனிக்கணும், நம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் ஆசீர்வாதமான வார்த்தையை பேசணும். யாரையும் திட்டக்கூடாது, சபிக்க கூடாது. புரியுதுங்களா? யாரையும் சபிக்க கூடாது, யாரையும் சபிக்க கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பேச வேண்டும், சபிக்க கூடாது. ஏன்னா அதற்காகவே நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார். அப்ப இன்னைக்கு நான் ரெண்டு காரியத்தை கவனிச்சோம். நீங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள், அப்ப எப்படி பெற்றுக் கொள்ளணும்? தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் மற்றவங்களை ஆசீர்வதிக்கணும். இதனால எப்படி நமக்கு இந்த நன்மை வருது? ஒன்று, இது தெய்வீக சுபாவமாய் இருக்கிறபடியால் அதை நாடி தேடுகிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவது, விதைக்கிறதை அறுப்போம் என்று வேதம் ஒரு கான்செப்ட் வச்சிருக்கிறதுனால நம்ம நல்லதை விதைச்சா நல்லது கிடைக்கும், கெட்டதை விதைச்சா கெட்டது நமக்கு கிடைக்கும். அதனால நல்லதை விதைக்கிறதுனால நல்லது நமக்கு கிடைக்கும். ஆசீர்வாதத்தை விதைச்சிங்கன்னா ஆசீர்வாதத்தை அறுவடை செய்து எடுப்போம். ஜெபிக்கலாம். Glory to Jesus. Hallelujah. கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் நல்லவராயிருக்கிறார். தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவர். தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவர். தீமைக்கு தீமையையும் உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர் என்பதை அறிந்து ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதியுங்கள். தேவ பிள்ளையே, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். யாருக்கும் தீமைக்கு தீமையை உதாசீனத்திற்கு உதாசீனத்தை சரி கட்ட நினைக்காதீங்க. அவனவன் விதைக்கிறதை அவனவன் அறுப்பான். உங்களுக்கு ஒருவன் தீமை செய்தால் அதுக்கு பதிலுக்கு செய்யணும் நினைக்க கூடாது. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்பது பழைய ஏற்பாட்டு காலம், அது ஒரு மனுஷனுடைய சுபாவம். ஆனால் தெய்வீக சுபாவம் என்ன சொல்லுகிறது? உன் சத்துருக்களை சிநேகி, சபிக்கிறவர்களை ஆசீர்வதி, உன்னை நிந்திக்கிறவனுக்காக துன்பப்படுத்துகிறவனுக்காக நீ ஜெபம் பண்ணு என்று சொல்லுகிறது. இதுதான் தெய்வீக சுபாவம். ஏன் இந்த தெய்வீக சுபாவத்தை கர்த்தர் பேசுகிறார்? உங்கள் பரமபிதா நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தன்னுடைய சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளோர் மேலும் அநீதியுள்ளோர் மேலும் மழைய பெய்ய பண்ணுகிறவர் தான் உங்கள் பரமபிதா. ஆகையால் உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணர்களாய் இருக்க கடவீர்கள்.
அப்பாவை போல பிள்ளை இருக்கணும், அப்பாவை போல பிள்ளை இருக்கணும். உங்க அப்பா யாருன்னு உங்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும். உங்களை பார்த்தா நீங்க யார் பிள்ளைன்னு டக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கணும். உங்களை பார்த்தா யார் பிள்ளை மாதிரி தெரியுது, யோசிச்சு பாருங்க. என்ன பார்த்தா யாருடைய பிள்ளை மாதிரி தெரியுது, உங்களையே நீங்க கேள்வி கேளுங்க. என்ன பார்த்தா யார் பிள்ளைன்னு என்ன பார்த்து சொல்லுவாங்க எல்லாரும், எங்க அப்பா வானத்தையும் பூமி உண்டா உண்டு பண்ணின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அவர் பிள்ளைன்னு என்ன சொல்லுவாங்களா, அல்லது இன்னொருத்தர் இருக்கிறானே அவன் பிள்ளைன்னு என்ன சொல்லிடுவாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை பார்த்தா யாரு பிள்ளை மாதிரி தெரியுது, உங்களை பார்க்கும் பொழுது நீங்க யாருடைய பிள்ளைன்னு எல்லாருக்கும் தெரியணும். நீங்க யாருடைய பிள்ளை என்பது உங்களை பார்த்தாலே தெரியணும். தெய்வ பிள்ளையே, உங்க அப்பாவை இந்த உலகத்துல காட்டுங்க. உங்கள் பரமபிதாவின் சுபாவத்தை நாடுங்கள், தேடுங்கள். அவருடைய சுபாவத்தை நீங்கள் நாடி தேடும் பொழுது தீமைக்கு தீமையும் உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும் சரி கட்டாததுதான் தகப்பனுடைய சுபாவம். தன்னை பிடிக்க வந்தவனுடைய காதையும் வெட்டப்பட்ட காதையும் ஒட்ட வைத்ததுதான் நம்முடைய இரட்சகருடைய சுபாவம். அந்த சுபாவத்தை நம்ம நாடினோம்னா அந்த அவருடைய ஆசீர்வாதம் எல்லாம் தானா வந்து நம்ம மேல விழும். என்ன பாப்பாரு, என் பிள்ளை என்ன மாதிரியே இருக்குது, என் பிள்ளைக்கு எல்லாத்தையும் நான் கொடுக்கிறேன்னு கொடுப்பாரு. என் இருதயத்துக்கு ஏத்த என் பிள்ளைக்கு நான் எல்லாத்தையும் நான் கொடுக்கிறேன்னு சந்தோஷமா கொடுத்துருவாரு. யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்திலேயே ஒரு தகப்பனுக்கு ஒரு பிள்ளை எல்லாமே ஒத்து போனான்னா, அது நல்லதுல ஒத்து போனாலும் கெட்டதுல ஒத்து போனாலும் அந்த தகப்பன் தன்னுடைய எல்லாத்தையும் கொடுத்துருவான். கெட்டதுல ஒத்து போனாலும் கொடுத்துருவான். ஆனா ஒத்து போகாத பிள்ளைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பன் கொடுக்கவே மாட்டான். நீ எங்கூட ஒத்து போக மாட்டேன், எங்கிட்டே நீ எதிர்த்து நிக்கிற, உனக்கு ஒண்ணு கிடையாது போனுவான். உலகத்திலேயே தகப்பன் அப்படிதான் பண்ணுவான். தேவ பிள்ளையே, உங்கள் பரமபிதாவோடு ஒத்து போகணும். உங்க பரமபிதாவோடு நீங்க ஒத்து போறீங்களா? அவருடைய சுபாவத்தோடு ஒத்து போறீங்களா? அவருடைய சுபாவத்தின்படியே நீங்களும் இருக்கிறீங்களா? ஆசீர்வாதத்துக்காக நீங்க ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்குதான் அவர் உங்களை அழைச்சிருக்கிறாரு. நீங்க எதுக்கு ஜெபிக்கணும்? அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டுருக்கிறாரு. நீங்க அதுக்கு நீங்க ஜெபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு பொருளுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவருடைய சுபாவத்தை நீங்கள் நாடி தேடினால் இந்த உலகத்தில் எதையுமே நீங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. தானா வந்து உங்க காலில் விழும். கொட்டோ கொட்டோ கொட்டுவாது உங்க மேல. ரெண்டாவது, விதைக்கிறதும் அறுக்கிறதும் என்பது நியமிக்கப்பட்ட ஒரு காரியம். நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை அறுப்பீங்க. நல்லதை விதைங்க, நல்லதை அறுப்பீங்க. நல்லதை விதைங்க, நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை அறுப்பீங்க. நல்லதை விதைங்க, ஆசீர்வாதத்தை விதைங்க. மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்த்தாலும் உங்களையும் நாலு பேர் குற்றவாளி என்று தீர்ப்பாங்கிறார். மற்றவர்களுடைய ஆக்கியனுக்குள்ளாக தீர்த்தாலும் உங்களையும் ஆக்கியனுக்குள்ளாக நாலு பேர் தீர்ப்பாங்க. விடுதலை பண்ணுங்க, உங்களையும் விடுதலை பண்ணுவாங்க. இதுதான் கர்த்தர் சொல்றார். இதனாலதான் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். மாற்று வழியில் வருகிற எந்த ஆசீர்வாதமும் கர்த்தரால் வருகிறது அல்ல. நான் தெளிவா சொல்லிட்டேன். இந்த வழியில வராம வேற வழியில உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா அது கர்த்தரால் வருகிறது கிடையாது. அதுக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தம் கிடையாது. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது வாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அவருடைய தெய்வீக சுபாவத்தை பரலோகத்தில் என்ன இருக்குது அதை தேடுங்க. அப்ப இந்த உலகத்துல தானா எல்லாம் நடக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற காரியத்திற்காக நீங்க எதுக்கும் நீ வேண்டிக் கொள்ளாதிருங்கள். பூமியில் உள்ளவைகளுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளாதிருங்கள். இதுக்கு வேண்டவே வேண்டாதீங்க. மேல இருக்கிற காரியத்துக்கு வேண்டுங்க. பூமியில் இருக்கிற காரியத்துக்காக நீங்க வேண்டாதீங்க. வேண்டாமலேயே உங்களுக்கு கிடைக்கும். நீங்க கேட்காமலேயே கொடுக்கப்படும். ஸ்தோத்திரம். எங்கள் மகா பரிசுத்தம் உள்ள பிதாவே, எங்களை ஆசீர்வதிக்கப்படும்படியாக எங்களை நீங்க அழைச்சிருக்கிறீங்க. அந்த ஆசீர்வாதத்திற்கான வழியை எங்களுக்கு காண்பிச்சு கொடுத்திருக்கிறீங்க. அப்பா, இதுதானே எங்கள் ஆசீர்வாதத்திற்கான ஃபார்முலா என்பதை அறிந்து கொண்டோம். இந்த வழியே தான் நீங்கள் ஆசீர்வதிக்கிறவர், அதுதான் நிலைத்திருக்கும். நாங்கள் ஒவ்வொரு நாளில் உம்முடைய சுபாவங்களுக்காக நின்று பெற்றுக்கொண்டு உம்முடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்று அனுபவிக்க உதவி செய்ய. பூமியில் உள்ளவைகளுக்காக வேண்டிக் கொள்ளாதீர்கள் சொல்லியிருக்கிறீங்க அப்பா. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை தேடுங்கன்னு சொன்னீங்க. பூமியில் உள்ளவைகளை அல்லன்ட்டீங்க அப்பா. நாங்கள் இதில் கரெக்டா இருக்க உதவி செய்ய. நாங்கள் ஆசீர்வாதத்தை விதைச்சு ஆசீர்வாதத்தை அறுத்தெடுக்க எங்களுக்கு உதவி செய்ய. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காய் சோத்திரம். இந்த வார்த்தையின்படியே உமது பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. கனப்படுத்துங்க அப்பா. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன்.